நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் பெருமநாடு சுதர்ஷன் கலை அறிவியல் கல்லூரியின் முதுகலை முதலாம் ஆண்டு மாணவர் திரு இளங்கவிஞர் ஆர்டிஆர் சசிகுமார் அவர்கள் தாக்கம் கவிதை தொகுப்பு குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களை அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
குதிரை பண்பலை நிகழ்ச்சிக்கு எனது அன்பான மாலை வணக்கம். ஒரு வருடத்தின் அருமை பள்ளி இறுதி ஆண்டின் தோற்ற மாணவனுக்கு தெரியும். ஒரு வாரத்தின் அருமை வார இதழ் பத்திரிகையில் பணிபுரியும் ஆசிரியருக்கு தெரியும். ஒரு நாளின் அருமை கூலி வேலை செய்யும் என கூலி தொழிலாளிக்கு தெரியும். ஒரு மணி நேரத்தின் அருமை காதலனுக்கு தெரியும். ஒரு நிமிடத்தின் அருமை பேருந்தை தவறிவிட்டவனுக்கு தெரியும். ஒரு வினாடியின் அருமை விபத்தில் உயிர் தட்டியவனுக்கு தெரியும். ஒரு மில்லி வினாடியின் அருமை உருண்டைக்கு தங்கத்தை தவறிவிட்டவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த பொன்னான நேரத்தில் குதிரை பெண்களையோடு என் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அறிகிறேன். என்னுடைய பெயர் சசிகுமார். எழுத்துலகை பயணம் செய்ய விரும்புபவன். மாட்டு சந்தைக்கும் பச்சரிசி முறுக்குக்கும் புகழ்பெற்று விளங்கும் மணப்பாறைக்கு அருகில் உள்ள கருத்துப்பட்டி எனும் சிறிய கிராமத்தில் பிறந்து புதுக்கோட்டை மாவட்டம் குடிமையான்மலைக்கு அருகில் உள்ள பரம்பூர் எனும் ஒரு சிறிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக வாழ்ந்து வருகிறோம். என்னுடைய பள்ளி படிப்பை பரம்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நிறைவு செய்துவிட்டு கல்லூரி படிப்பை பெருமநாடு சுவர்சன் கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை பட்டை படிப்பையும் கல்வியல் பட்ட படிப்பையும் நிறைவு செய்துவிட்டு முதுகலை பட்ட படிப்பை தொடர இருக்கின்றேன்.
சார், கவிதை எழுத உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது?
ஒரு ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஒரு தனித்திறமை என்பது நிச்சயமாக வந்திருக்கும். அப்படி எனக்குள் கவிதையின் மீதும் வாசிப்பின் மீதும் ஈர்ப்பு காரணமாக இருந்தவர்கள் ஒரு 2 பேர் தான். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் ஒருவர் முத்தலகன், இன்னொருவர் கோவிந்தம்மாள். இவர்கள் 2 பேர் தான். என் முத்தலகன் அவர்கள் வகுப்பிற்கு வரும் பொழுது அதிகமாக புத்தகங்களை பற்றி விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார். அதிகமா விமர்சனம் செய்யறாரு, அப்படி புத்தகத்துல என்னதான் இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருந்தது. அதனாலேயே நான் நூலகத்திலையும் கல்லூரியில் நூலகத்திலையும் புத்தகங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுவே காலப்போக்கில் சுவாசிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி கவிதை எழுவதற்கான ஆர்வம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, கோவிந்தம்மாள் அவர்கள் வந்து வகுப்புக்கு வரும் பொழுது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் டைம் கொடுத்து போர்டில் ஒரு கரும்பலையில ஒரு 3 தலைப்புகளை கொடுத்துருந்தாங்க. அந்த தலைப்புகளில் 30 நிமிடங்களை கவிதை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் வகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இருந்தாங்க. அந்த மாணவர்கள் எழுதி கொடுத்த கவிதையில் என்னுடைய கவிதை நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பாராட்டினாங்க. அந்த பாராட்டின தருவம் தான் எனக்குள்ள ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கு, அதையே நம்ம வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள எழுத்து ஆர்வம் வந்துச்சு.
சார், கவிதை எழுதுறதுக்கு உங்களுக்கு முன் மாதிரியான நபர்கள் யாராச்சும் இருக்காங்களா?
எனக்கு கவிதை எழுதுறதுக்கு முன்மாதிரியான நபர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள் தான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதை எழுதணும்னு ஆர்வம் வந்துருச்சு. அது எப்படி எழுதணும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்காக நமது பாரதியாரியுடைய கவிதைகளாக இருக்கட்டும், பாரதிதாசன் ஐயாவுடைய கவிதைகளாக இருக்கட்டும், பட்டுக்கோட்டை ஐயாவுடைய கவிதைகளாக இருக்கட்டும், இந்த கவிதைகளை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அவங்களுடைய மரபு கவிதைகளாக இருக்கும்போது எனக்கு வந்து அதை படித்து புரிந்து கொள்ள, ஒரு எளிமையாக புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ வைரமுத்து ஐயாவுடைய புது கவிதைகளை படிச்சு பார்ப்போமே அப்படின்றதுக்காக புது கவிதைகளை படிக்கவும் கேட்கவும் ஆரம்பிச்சேன். அப்படி கேட்க ஆரம்பிச்சோன்னா எனக்குள்ள புது கவிதைகளை இப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு வழி எனக்கு கிடைச்சது. அதனால எனக்கு வைரமுத்து ஐயாவுடைய எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு பிடிச்சமான கவிதை அப்படின்னு சொல்ல போனா வைரமுத்து ஐயாவுடைய, அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருப்பார். அதுல அம்மா கவிதை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். 1000 தான் கதை சொன்ன, அழகழகா போய் சொன்னா எத்தவளை ஊம்பெருமை ஒட்டவரி சொல்லலையே. காத்தெல்லாம் மகன் பாட்டு, காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு, ஓங்கிட்டு எழுதலையே அப்படின்ற தொடங்குற அம்மா கவிதைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி அழுது குழம்பும் ஒரு தாயினுடைய மனநிலையிலிருந்து ஊரு அப்படின்ற ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதுவும் எனக்கு பிடித்தமான கவிதை. ஏழை துரச்சாமி எங்கடா உங்க அப்பன், கல்லுக்கடை போயிருப்பான் கையோட கூட்டியாரா, ஈட்ட பிரிக்கிறா ஈட்ட இடிக்கிறாக, வரப்பாக நிற்கிறாக, ஓட்ட பிரிக்கிறாக, ஓடி போய் குட்டிவாடா அப்படின்ற கவிதைகளாக இருக்கட்டும் எனக்கு ரொம்பவே. அடுத்ததாக இறக்க முடியாத சிலுவைகள் அப்படின்ற ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, அந்த கவிதையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான கவிதை. பிடித்தமான பாடல்கள் அப்படின்னு சொல்ல போனீங்க அப்படின்னா, கவிஞர் வாலி ஐயாவுடைய பாடல் ரொம்பவே பிடிக்கும். அதுல குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, காதல் தினத்தில் இருந்து காதல் எனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன்தான் அப்படின்ற பாடல் எழுதியிருப்பாரு. அது எனக்கு ரொம்பவே பிடித்தமான பாடல்கள். அம்மா முத்துக்குமாரியுடைய பாடல்கள் எனக்கு ரொம்பவே பிடித்தமான பாடல்கள்.
சார், நீங்க கவிதை எழுதும் போது என்னென்ன சவால்களை சந்திச்சீங்க?
புத்தகங்கள் எழுதி அதுக்குள்ள என்னென்ன சவால்களை நான் சந்திச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதை எழுதும்போது கூட எனக்கு அவ்வளோ சவால்களாக கிடையாது. அந்த எழுதிய கவிதைகளை நான் மக்களிடமோ மாணவர்களிடம் போய் சேர்த்து தான் எனக்கு பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. ஆனா எழுதின கவிதைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க கல்லூரியில் நடக்கிற பல கல்லூரியில் நடக்கிற கலை நிகழ்ச்சியில போயிட்டு வெற்றியோ தோல்வியோ அந்த என்னுடைய கவிதைகளை போயிட்டு ஸ்டேஜில் நான் மாணவர்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்வேன். அது இல்லாம தினத்தந்தி நாளிதழ்ல வெளியாகிற முகவரி எடுத்து என்னுடைய கவிதைகளை நான் நாளிதழுக்கு நான் அனுப்பிச்சு வைப்பேன்.
சார், நீங்க வந்து நிறைய கவிதையெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, சமுதாயத்துல இருக்கிறவங்க அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்க ஊருக்காரங்க இவங்கெல்லாம் கண்டிப்பா ஏதாச்சும் கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல?
சமுதாயத்துல வந்து என் நண்பர்கள் எல்லாமே எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நான் என்னுடைய எழுதின கவிதைகள் எல்லாத்தையுமே நான் வந்து நாளிதழில் வெளியான கவிதைகளை வலைதளங்கள்ல என்னுடைய கவிதைகளை நான் பயந்துக்குவேன். அப்படி பயந்துக்கும் போது நண்பர்கள் உறவினர்கள் அதை பார்த்துட்டு அதை நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறப்போ, இது நல்லா இருக்கு, உன்னுடைய கவிதைகள் நல்லா இருக்கு, இந்த கவிதைகள் வந்து நீ வந்து புத்தகமா வெளியிடு, உணர்வுபூர்வமா இருக்கு வரிகள் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எனக்குல இன்னும் ஒரு ஆர்வம் கிடைச்சிருக்கு.
சார், உங்களுடைய கவிதைகளை வந்து புத்தகமா வெளியிடத்துக்கு ஏதாச்சும் உதவிகள்லாம் கிடைச்சதா?
புத்தகம் வெளியிடணும் அப்படின்னா என்ன பண்றது, யாராவது நம்ம தனியா பதிப்பு மூலியமா போய் அச்சிடுறதுக்கு எனக்கு அதிகமா தொடர்பு யாருன்னு இல்லை. சரி, தனியா நம்ம பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னாலும் சொந்த செலவுல பண்ணணும்னாலும் எனக்கு செலவுகள் அதிகமாகும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளும் வசதிகள் கிடையாது. அப்படின்றதுக்கப்ப யோசிச்சு பார்த்தா, யாராவது முக்கியமான அவர்கள்ட்ட நம்ம போய் உதவி கேட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக பரம்பு ஊராட்சி மன்ற தலைவர் திரு பௌ என்கிற வெங்கடேசன் அண்ணன் அவருடைய குடும்பத்தார்கள்ட்ட போய் நான் இந்த மாதிரி சொன்னேன். அவங்க உடனே அவங்க நியமா கிட்டத்தட்ட ஒரு 200 புத்தகங்கள் வந்து எனக்கு வந்து அடிச்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம சில நல்ல உள்ளங்கள் கொண்ட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு குறிப்பா என்னுடைய குடும்பத்தினர்கள், என்னுடைய அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும், என்னுடைய சகோதரர், அப்புறம் எங்களுடைய குடும்பத்துடைய எங்க அண்ணி, இவங்க எல்லாமே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா சொல்லுனாங்க, நீங்க பண்ணு நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு தைரியம் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை சொல்றேன்.
சார், நீங்க வந்து புத்தகம் வெளியிடுறதுக்கு எந்த வகையான சவால்கள் எல்லாம் சந்திச்சீங்க?
என்னென்ன ஒரு சவால்களை சந்திச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தகம் எழுதியாச்சு, இந்த புத்தகத்தை நம்ம இப்படி வெளியிடுறது, எங்க வெளியிடுறது, யாரை வச்சு வெளியிடுறது அப்படின்ற ஒரு குழப்பம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. குறிப்பா புதுக்கோட்டையில நான் எதிர்பார்த்த சில நபர்களை நான் போய் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவே இல்லை. கடந்த 4/6/2022 புதுக்கோட்டை அறிவியல் இயக்க அரங்கில் சிறுகவிதை தொகுப்பான தாக்கம் அப்படின்ற கவிதை நூலை அண்ணன் பூ ஜெயசீலன் அவர்களும், புதுக்கோட்டை ரோட்டரி சங்க தலைவர் ஐயா தனஜெய ராமச்சந்திரன் ஐயா அவர்களும், கவிஞரும் எழுத்தாளருமான திரு சோலச்சி ஐயா அவர்களும், உறவினர்களும், பேராசிரியர் பெருமக்களும், என்னுடைய கல்வி நண்பர்களும் எல்லாமே விழாவில் கலந்து கொண்டு இந்த புத்தகத்தை வெளியிட்டு எனக்கு சிறப்பு செய்தார்கள். இந்த புத்தகம் வெளிவந்த உடனே இந்த புத்தகத்தை படித்து பாராட்டி பரம்பூர் வர்த்தக சங்க தலைவர் ஐயா மதிப்புக்குரிய ஹாஜி முகமது பாருக் ஐயா அவர்கள் பொன்னாடி போற்றி எனக்கு மரியாதை தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கையில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
சார், உங்களுடைய கவிதைகள் வந்து புத்தகமா வெளியிட்டிருக்கீங்க, அந்த புத்தகத்தை நீங்க முத நீங்க கையால எடுத்து படிக்கும் போது உங்களுடைய மனசு வந்து எவ்வளவு மன மகிழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு கூட எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம்.
இந்த புத்தகத்தை நான் பெற்ற போது நான் இப்படிப்பட்ட மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் நெய்வர்த்த கூடிதரும் என்பார்கள். அப்படி எனக்குள்ள நான் புத்தகம் எழுதி ஆகணும்னு நான் முயற்சி செஞ்சேன். அந்த முயற்சிக்கு பலனா அந்த புத்தகத்தை நான் கையில வாங்கும் போது, ஒரு 10 மாதம் சுமந்து ஒரு தாய் தன் குழந்தையை பிரசவித்து பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தையின் மூத்தி அந்த அழுகை இந்த முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு உணர்வு, ஒரு மனநிலையை நான் பெற்றேன்.
சார், நீங்க எழுதின கவிதை நூலுக்கு வந்து தாக்கம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கீங்க, இந்த பெயருக்கு ஏதாவது முக்கியமான காரணங்கள் ஏதாவது இருக்கா?
இந்த நூலுக்கு எதுக்காக நான் தாக்கம் அப்படின்னு நான் பெயர் வச்சேன் அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் சில நிகழ்வுகள் வந்து எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த தாக்க விளைவாகத்தான் நான் புத்தகமே அந்த வரிகளை எழுத ஆரம்பிச்சேன். அதனாலதான் இந்த நூலுக்கு வந்து தாக்கம் அப்படின்னு நான் பெயர் வச்சதுக்கான முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம இந்த நூல் வந்து நான் வாசிக்கிறதுக்கு வாசிப்பாளர்களுக்கு மனநிலையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காகவும் இந்த நூலுக்கு நான் தாக்கம் அப்படின்னு நான் பெயர் வச்சேன்.
சார், நீங்க எழுதின கவிதை நூல்ல இருந்து கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்காக ஒரு சில கவிதைகளை கூட நீங்க அவங்க கூட பகிர்ந்துக்கலாமே.
என்னுடைய தாக்கம் கவிதை தொகுப்பிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கவிதைகளும், அந்த 16 கவிதைகளுக்கு இணையாக 16 புகைப்படங்களும் இந்த கவிதைகள் இடம்பெற்றிருக்கும். அதுல குறிப்பா ஒரு 4-5 கவிதைகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அதில் முதல் கவிதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் என்னுடைய தாயாரும் அருகில் உள்ள வீட்டிற்கு சென்றிருந்தோம். அங்கு ஒரு முதுமை தாய் ஒரு கண்ணீர் நிலையை கண்டு என் மனம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருச்சு. அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு முதுமை தாய், அந்த அன்றைய காலகட்டத்துல வந்து ஒரு 10 குழந்தையை வந்து ஒரு தாய் பெற்றெடுத்து வளர்த்துக்கிடுகிறாள். ஆனால் அந்த 10 குழந்தையும் சேர்ந்து ஒரு தாயை வளர்ப்பது இன்றைய சூழலில் பெரும் கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க அந்த தாயுடைய மனைவியிலிருந்து ஒரு முதுமை கவிதையை நான் எழுதினேன். முதுமை காலம் வந்துருச்சு, முகமெல்லாம் தோல் சுருங்கிருச்சு, கண்கள் கூளை கட்டிடுச்சு, காது செந்திரன் மணங்கிருச்சு. 3 மக்க பெற்றெடுத்தேன், இப்ப மூத்த மகன் வீட்டு திண்ணையில குத்த வச்சேன். 3 மணி ஆகிடுச்சு, பசி மயக்கம் வந்துருச்சு. மொத்த மகனை மொத்தமா பெற்றெடுக்க இப்ப விமர்சனம் ஒழிச்சிருச்சு. மாசி பிறந்துருச்சு, சின்ன மகன் வீட்டுக்கு நான் போக தடியை பிடிச்சுக்கிட்டு கட்டு தடுமாறி போனேன். வாசல்ல நின்றுக்கிட்டு வாசப்படியை பார்த்தேன், வந்துட்டா சக்கலாத்தின்னு வரவேற்பு கிடைச்சது. பழைய சோறு போட்டு படிக்கட்டில் வச்சதும் பசி ருசி எரியல, இந்த பாலா போன மனசுக்கு ரோசம் வரல, சாகு வரம் இருக்குது, ஒரு வாய் சோத்து எதிர்பார்த்து ஏம்பளப்பு ஓடுது அப்படின்ற இந்த கவிதையை முடிச்சேன். அதுக்கப்புறம் நான்கு மகன்களை பெற்றெடுத்து ஒரு தந்தை மரணப்படுக்கையில் கண்ணீர் சிந்திக்கிறார். அவருடைய மனைவியிலிருந்து ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். மரணப்படுக்கையில் நான்கு தீவிற்கிடையில் நாதியின்றி தத்தளிக்கிறேன், மனத்தோடு மலமாக மரணப்படுக்கையில் பிள்ளைகளை பெற்றெடுத்து பேரின்பம் கண்டதனால் வாக்கரிசி போட்டு என்னை வழி அனுப்ப நாதி இல்லையே. வழித்துணையாய் வந்தவளும் வயது முதிர்ந்து அள்ளாடுறார், வாசல்ல பந்தக்காலு வராதான்னு திண்டாடுறார், ஏங்கி ஏங்கி பார்த்தாலும் எவனும் வரமாட்டான், உண்மை என்ன தூக்கும் வரை எவனும் தூங்க மாட்டான், சேர்த்து வச்ச சுத்த எதுவும் என்ன தூக்கி சுமக்காது, தூக்கி வளர்த்த மக்க எதுவும் உயிர் பிரி முன்னே நிற்காது, பட்டுக்கோண பரம்பரன் கூட பச்சை கிளிக்கு வீடாகும், இறந்து போகும் உடல் மண்ணுக்கு தானே இரையாகும் என்ற அந்த வரிகளாக இருக்கட்டும், பள்ளி பருவ நினைவுகளை ஏற்படுத்தும் பள்ளிப்பருவ வரிகளான அப்பா கிட்ட அடி வாங்கி, ஆத்தா கிட்ட திட்டு வாங்கி, தாத்தா கிட்ட கடன் வாங்கி, ஊர்க்கதை பேசிக்கொண்டு தோளங்கையை பிடித்துக் கொண்டு பள்ளிக்கூடம் சென்ற கதை, ஓட்ட டவுசர் ஒண்ணு இருக்க, பட்டை இல்லா சட்டை ஒண்ணு இருக்க, வழியில் வந்த வாத்தியார் கண்டு ஓடி ஒளிந்த நினைவுகள் நெஞ்சு விட்டு, முட்டி போட்ட தழும்பு இன்னும் கூட ஆறலையே, அருகில் உள்ள பெண் ஒருத்தி அழகாக தெரிந்தாலே, குரல் வலை குறிந்திருக்க, அருமு மீசையடைந்திருக்க, மூத்தில் முத்துக்கள் படர்ந்திருக்க, பருவம் கண்டேனும் கண்ணாடி கதறி அழிகிறது, சீப்பின் பற்கள் தேர்ந்திருப்பதைக் கண்டு, சுனாமியாக வந்த பொது தேர்வு என் நண்பர்களை சுற்றி கொண்டு போனதெங்கே அப்படின்ற இந்த கதைகளாக இருக்கட்டும். அது இல்லாம காதலை கொண்டாடுபவன் கவிஞனாகவே இருக்க முடியாது அப்படிம்பாங்க. அதே மாதிரி குடும்ப சூழலினைக்காக ஆறாண்டு காதலை கலைவனிடமிருந்து தலைவி பிரிய நினைக்கிறாள். அந்த பிரிவை தாங்க முடியாத தலைவன் வந்து தன்னுடைய காதலிக்காக ஒரு மோட்டிவேஷனலா ஒரு கவிதையை சொல்லுகிறாள். அந்த கவிதை அந்த மனைவியிலிருந்து ஒரு கவிதையை நான் உங்களிடம் கூறுகிறேன். பெண்ணை காலத்தை கொஞ்சம் புரட்டிப்பார், காலம் நம் காதலை சொல்லும், காதலறியாமல் காதல் கொண்டோம், காதலறிந்த அவஸ்தை கண்டோம், உன் அங்கங்கள் கூட அடையாளம் சொல்லும், ஆண் மனம் கூட ஆனந்தமாய் சொல்லும், காரணம் இல்லாமல் என்னை விலக காரணம் என்ன, குழப்பத்தில் குழம்பாதே, குடும்பத்தை இனி குறுகாதே, காதல் வேண்டாம் என்று கனவு காணாதே, துரத்தி துரத்தி இணை துடிப்பதென்னவோ ஆண்மையின் மனம்தான், விலகி விலகி விடைபெற நினைப்பதென்னவோ பெண்மையின் குணம்தான், மறக்க முயற்சிக்காதே, அது மரணத்தால் கூட முடியாது, போராடிதான் காதல் கிடைக்கும் என்றால் போராடிதான் பார்ப்போமே காதல் கிடைக்கும் வரை அப்படின்ற இந்த காத்திருக்கும் காதலனுடைய கவிதைகளாக இருக்கட்டும். இறுதியாக ஒரே ஒரு கவிதையை நான் உங்களோடு நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் இதுவரை பார்த்திராத என்னுடைய தந்தையின் கண்ணீரை, என் தந்தை உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு அதன் மருத்துவமனையில் ஆக்கப்பட்டு இருக்கும்போது அவர் கண்ணீர் சிந்துகிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவு இழுத்து விட்டோமே அப்படின்னு ஒரு புத்த உணர்வுல கண்ணீர் சிந்துகிறார். அந்த கண்ணீரை பார்த்தபோது நான் விளங்கிவிட்டேன், அந்த உலகில் உள்ள அனைத்து தந்தையிற்கும் இந்த கவிதையை புதிய தன்மை வாயிலாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தந்தை காலை நீன்றி வெறும் காலில் நடப்பார், கவலைகளை மூட்டை கட்டி நித்த முதுகில் சுமப்பார், கள்ளம் கபடம் இல்லாமல் கரைபடிந்த காலரோடு வெள்ளையுள்ளம் கொண்டு வெவிலியாய் மனம் வருவார், தோளில் சுமந்த பிள்ளை தோளுக்கு மேல் வளர்ந்தால் தொந்தரவு செய்யாமல் தொலைவிலிருந்தே ரசிப்பார், ஆக்கி வச்ச சுடுசோறு அப்படியே இருந்தாலும் பாத்திரத்தில் பழைய கஞ்சி பசி தீர ருசிப்பாரு, ஆக்கி வச்ச சுடுசோறு அப்படியே இருந்தாலும் பாத்திரத்தில் பழைய கஞ்சி பசி தீர ருசிப்பாரு, வருஷமெல்லாம் பொண்டாட்டி திட்டி திட்டி தீர்த்தாலும் அமைதி போராட்டம் நடத்தி அகிம்சை வெளியே வெல்வாரு, பிழைக்க தெரியாதவன் என்று பெயர் எடுத்தாலும் தன் பிள்ளைகளை படிக்க வைத்து பேரின்பம் காண்பார், குடும்ப தலைவனாக குடும்பத்தை காப்பார், அவர்தான் தந்தையார் அப்படின்ற இந்த கவிதைகளாக இருக்கட்டும். எனக்கு ரொம்பவே பிடித்தமான கவிதை. இறுதியாக இந்த கவிதையை நான் என் தந்தைக்காக புதிய தன்முறை வாயிலாக அர்ப்பணித்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
சார், உங்களுடைய அடுத்த லட்சியம் இலக்கு என்னன்னு கூட நீங்க சொல்லலாம்.
என்னுடைய அடுத்த இலக்கு அப்படின்னு சொல்ல போனீங்க, அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளனாக உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்காக நான் கருதுகிறேன். அடுத்ததாக ஒரு நாவல் ஒன்று எழுதுகிறேன், இந்த நாவல் விரைவாக வெளியாகும் என்பதையும் அந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தாக்கம் என்ற ஒரு கவிதை நூல் வேணும்னு நினைக்கிறவங்க 90 47 36 90 96 என்கின்ற என்னுடைய தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு புத்தகங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
இதுவரை உங்களை பத்தியும் நீங்க எழுதின தாக்கம் என்ற கவிதை நூலை பத்தியும் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கினீங்க. நீங்க மென்மேலும் மிகப்பெரிய எழுத்தாளராக மாற புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
தோல்வி உன்னை துரத்தினால் வெற்றியை நோக்கி ஓடு என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பளித்த புதிய பெண்மை நேயர்களுக்கும் எனது அன்பான நன்றியை மணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
நேர்களே, இதுவரை இளங்கவிஞர் ஆர்டிஆர் சசிகுமார் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.